அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 3 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் யா ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் தஞ்சம் கோரி ஆஸ்திரேலியாவுக்கு படகுகள் மூலம் வரும் அகதிகளை ஆஸ்திரேலியாவுக்கு வெளியே நவ்ரு மற்றும் மனுஸ் தீவுகளில் உள்ள முகாம்களில் தடுத்து வைக்கும் அரசின் கடுமையான கொள்கை சரியே என்று ஆஸ்திரேலிய நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது குறித்த ஒரு செவ்வி.
புதிதாக சட்டபூர்வமான வரவு இல்லாத படகு மூலம் வருபவர்களை இந்த நாட்டுக்குள் ஏற்றுக்கொள்ளாது. இவ்வாறு கடல் தாண்டி வேறொரு இடத்துக்கு கொண்டு போய் அவர்களை வைத்திருப்பதற்கு சட்டபூர்வமான சம்மதம் அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கிறது.
இஸ்ரேலுக்கு வரும் அகதிகளை அந்நாட்டு அரசாங்கம் ரகசியமாக வேறு நாடுகளுக்கு அனுப்புவதாக எழுந்திருக்கும் புகார்கள் குறித்த பிபிசியின் புலனாய்வு செய்தி. இலங்கையில் நாளை கொண்டாடப்படவிருக்கும் தேசிய சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி அறிவித்திருப்பது குறித்த செய்தி. மற்றும் பன்னாட்டு செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பிரிட்டனின் உறவை மாற்றியமைக்கும் விதமாக தான் முன்வைத்திருக்கின்ற முன்வரைவு திட்டத்திற்கு பிரிட்டனின் பிரதமர் டேவிட் கேமரோன் நாடாளுமன்றத்தின் ஆதரவை கோரியிருக்கிறார். அரசியல் ரீதியில் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருப்பதிலும் பார்க்க, சீர்திருத்தப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் பிரிட்டன் இருப்பதுதான் மிகவும் சிறந்த வழியாக இருக்க முடியும் என்று கேமரோன் கூறினார்.
We don't want to have our country bound up in an ever closer political union in Europe. We
are a proud ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பிரிட்டனுக்கு வரும் தொழிலாளர்களுக்கு அரசின் சில நலத்திட்டங்களை 4 வரை மட்டும் மட்டுப்படுத்துவதும் இந்த உத்தேச திட்டத்தில் இருக்கிறது. ஆனால் பிரதமரின் யோசனைக்கு கடுமையான விமர்சனங்கள் கிளம்பியிருக்கின்றன. பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவரது 5 அமைச்சர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் இருக்கின்றன.
விண்கற்களில் உள்ள தாதுக்களை பிரித்தெடுப்பது தொடர்பிலான பல நடவடிக்கைகளை தாங்கள் முன்னெடுக்க உள்ளதாக லக்சம்பர்க் அரசு அறிவித்துள்ளது. விண்ணில் உள்ள ஏராளமான அரிய வளங்கள் ஐரோப்பிய தொழில் முனைவோர் எடுக்க விளையும் நடவடிக்கைகளுடன் தாங்களும் இணைந்து கொள்ள முடியும் என லக்சம்பர்க் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பிலான ஆராய்ச்சிகளில் முதலீடு செய்யப்படும் என்றும் தனியார் இந்த துறையில் நுழைவதற்கான சட்ட வழிமுறைகள் ஏற்படுத்தப்படும் எனவும் லக்சம்பர்க் அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் எதிர்காலத்தை மனதில் வைத்து முன்னெடுக்கப்படுகிறது என ஐரோப்பிய விண்வெளி அமைப்பின் முன்னாள் தலைவரும் தற்போது லக்சம்பர்க் அரசின் ஆலோசகராகவும் இருக்கும் லான் யாக் டோர்டெயின் கூறுகிறார்.
சர்வதேச சமூகம் ஈரானின் அணுத்திட்டம் தொடர்பான சர்ச்சையில் நடந்து கொண்டதைப் போல சிரியாவின் பிரச்சினையை தீர்ப்பதிலும் ஒற்றுமையையும் அரசியல் அக்கறையையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஐநாவின் தலைமைச் செயலர் பான்கி மூன் கோரியிருக்கிறார். ராஜதந்திர பேச்சுக்களின் வல்லமையை ஈரானுடனான ஒப்பந்தம் வெளிப்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார். லண்டனில் நாளை நடக்க இருக்கின்ற சிரியாவுக்கான நன்கொடையாளிகள் மாநாட்டை முன்னிட்டு பிபிசிக்கு அளித்திருக்கின்ற செவ்வையிலேயே பான்கி மூன் இவ்வாறு கூறினார். சிரியாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பல பில்லியன் டாலர் நிதியை சேகரிப்பதற்காக லண்டன் மாநாட்டில் 70 மேற்பட்ட உலகத் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர்.
ஈராக் அரசாங்கம் பாதுகாப்பு சுவர் ஒன்றை கட்டும் பணிகளை தொடங்கியுள்ளது. இந்த சுவர் தலைநகர் பாக்தாத்தை சூழ அமைக்கப்படும் என அது மேலும் தெரிவித்துள்ளது. சுவரின் அடித்தளத்தில் 2 ஆழத்தில் அகழியொன்று அமைக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் நகரினுள் ஊடுருவி தாக்குதல் நடத்துவதையும் கார்குண்டு மற்றும் ஏனைய தாக்குதல்களையும் தடுக்கும் நோக்கிலேயே இது அமைக்கப்படுகிறது. நகரினுள் வரும் வழிகளை இந்த சுவர் வட்டுப்படுத்தும் என்பதுடன் வாகனங்களை சோதனையிடுவதையும் இலகுப்படுத்துவதாக இருக்கும்.
இந்தியாவின் பெங்களூரு நகரில் தான்சானிய மாணவியொருவர் கும்பலொன்றால் தாக்கப்பட்டு அரை நிர்வாணமாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அந்த நகரில் வாழும் ஆப்பிரிக்க மாணவர்கள் அச்சத்தில் உள்ளதாக கூறுகின்றனர். பெண்கள் கல்லூரியொன்றில் தானும் ஏனைய 4 மாணவிகளும் கும்பலொன்றால் விரட்டப்பட்டதாக தான்சானிய மாணவர் சங்கத்தின் உறுப்பினர் கூறினார். சூடானிய ஆண் ஓட்டுநர் ஒருவர் வேறொரு சம்பவத்தில் வீதியோரத்தில் படுத்திருந்த பெண்ணொருவர் மீது காரை ஏற்றி கொண்டுவிட்ட சம்பவமே இவ்வாறான நிலைமைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ஞாயிறன்று நடந்த தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தான்சானிய மாணவி தங்களிடம் புகார் அளித்திருப்பதாக காவல்துறை கூறுகிறது.
சிரியாவில் உள்ள இஸ்லாமிய அரசு போன்ற தீவிரவாத குழுக்கள் ஒழிக்கப்படும் வரை தாம் சிரியா மீதான வான் தாக்குதல்களை நிறுத்தப்போவதில்லை என ரஷ்யாவின் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தார். ஜெனிவாவில் ஐநா தலைமையில் சமாதான பேச்சுக்கள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் சிரியாவில் உள்ள அரசாங்கத்திற்கு எதிரான படையினர் மீது மேற்கொள்ளும் குண்டு தாக்குதலை நிறுத்துமாறு அமெரிக்கா ரஷ்யாவை கேட்டுக்கொண்டதை அடுத்து அவரின் இந்த கருத்து வெளிவந்துள்ளது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் சர்வதேச செய்திகள். தஞ்சம் கோரி ஆஸ்திரேலியாவுக்கு படகுகள் மூலம் வரும் அகதிகளை ஆஸ்திரேலியாவுக்கு வெளியே நவ்ரு மற்றும் மனுஸ் தீவுகளில் உள்ள முகாம்களில் தடுத்து வைக்கும் ஆஸ்திரேலிய அரசின் கடுமையான கொள்கை சரியே என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்து ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரசின் அகதிகள் விஷயங்கள் தொடர்பான பேச்சாளர் பால விக்னேஸ்வரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
முன்னைய லேபர் அரசாங்கம் ஆட்சியில் இருந்த காலத்திலேயே இங்கு படகு மூலம் உரிய முறையில் இல்லாது வருபவர்களை ஆஸ்திரேலியாவில் வைத்து விசாரிக்கப் போவதில்லை என்றும் அவர்களை பிராந்திய அடிப்படையிலான ஒரு தீர்வு அடிப்படையில் நரு மற்றும் மனஸ் ஐலண்ட் போன்ற இடங்களுக்கு மாற்றுவது என்ற நடைமுறை பல ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் நருவிலிருந்து பலர் இங்கு கொண்டு வரப்பட வேண்டிய தேவை இருந்தது. ஏனென்றால் அங்கே மருத்துவ வசதிகளோ குழந்தை பெறுவதற்கான வசதிகளோ இல்லை என்பதால் அந்த அடிப்படையில் இப்போது நருவிலிருந்து கொண்டு வரப்பட்ட 267 பேர் ஆஸ்திரேலியாவில் இப்போது இருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி போவது சம்பந்தமான ஒரு நிலைமையே இன்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்குள் 39 இளம் பிராயத்தினர் சிறுவர்களும் 33 ஆஸ்திரேலியாவில் பிறந்த குழந்தைகளும் இருக்கிறார்கள். இவர்கள் திரும்பி போவது சம்பந்தமான உரையாடல் வந்தபோது பங்களாதேஷை சேர்ந்த ஒரு பெண்மணி இங்கே மகப்பேற்றுக்காக வந்தவர். அவரை திருப்பி அனுப்பி நிலைமை இருந்த போதே ஒரு வழக்கு இவ்வாறு வைக்கப்பட்டது. அந்த வழக்கு குறிப்பாக அவர் நவரில் இருந்தாலும் கூட அது சம்பந்தமான நிதி அதிகாரம் உரிய சேவைகள் வழங்குதல் மற்றும் கிட்டத்தட்ட எல்லா விதமான கட்டுப்பாடுகளையுமே ஆஸ்திரேலியா கொண்டிருந்ததால் ஆஸ்திரேலியாவுக்கு அப்படி நாட்டுக்கு வெளியே கட்டுப்படுத்துகிற உரிமை கிடையாது. அந்த அடிப்படையில் இங்குள்ள சட்ட அடிப்படையிலும் இங்குள்ள அரசியலமைப்பு அடிப்படையிலும் இதை செய்ய முடியாது என்று இந்த பெண்மணியின் சார்பில் இந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த தீர்ப்பு இவ்வாறு வரும் என்ற எதிர்பார்ப்பு ஓரளவு இருந்ததுக்கான ஒரு நியாயமான காரணம் காணப்படுகிறது. என்னவென்றால் இந்த ஓட்டை ஒன்றை சென்ற ஆண்டு நடுப்பகுதியிலே அரசாங்கம் கண்டுபிடித்துவிட்டு ஏற்கனவே இருந்த இந்த சட்டத்தை மாற்றி இந்த சட்டத்தின் அமுலாக்கம் தேதியையும் பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கொண்டு போய் போட்டு அமையும் விதத்தில் இவர்களை மாற்றியிருந்தார்கள்.
இப்ப இந்த விஷயம் தொடர்புல வந்து நவ்ரு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன?
அக்டோபர் மாதத்தில் நவ்ரு அரசாங்கம் அறிவித்தது தாங்கள் யாரையும் இப்போது தடுத்து வைக்கவில்லை. இது ஒரு ஓபன் சென்டர், ஒரு திறந்த மையம், யாரும் எப்போதும் வரலாம் எப்போதும் போகலாம். இது ஒரு டிடென்ஷன் சென்டர் அல்ல என்ற அடிப்படையில் இவை எல்லாமே இந்த சட்டவாதத்தில் ஒரு பெருமதி இருந்ததான ஒரு அடையாளத்தை தான் காட்டின. ஆனாலும் இந்த சட்டம் மாற்றப்பட்டதால் இன்றைய தோல்வி வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போது இங்கிருப்பவர்கள் திரும்பி போவதை சட்ட ரீதியாக தடுக்க முடியாது என்பதுதான் இந்த தீர்ப்பின் சாராம்சம்.
அப்படி என்றால் இனி வரும் காலங்களில் ஆஸ்திரேலியாவில் அகதி தஞ்சம் கோரும் நோக்கில் சட்டவிரோதமாக யாரும் படகு மூலம் வர முடியாது, அப்படி வந்தாலும் அதற்கான அனுமதி அளிக்கப்படாது அப்படிங்கறத தான் இந்த தீர்ப்பினுடைய ஒரு அடிநாதமாக முக்கியமான விஷயமா பார்க்க முடியுமா?
நேரடியாக அப்படி இந்த தீர்ப்பு சொல்லாவிட்டாலும் கூட அரசாங்கம் இந்த தீர்ப்பின் ஊடாக செயற்படுத்த போவது அதுதான் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லலாம். அரசாங்க கட்சியும் எதிர்கட்சியும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தில் இருப்பதால் புதிதாக சட்டபூர்வமான வரவு இல்லாது படகு மூலம் வருபவர்களை அல்லது வேறு எந்த விதமாக சட்டபூர்வம் இல்லாது வருபவர்களை இந்த நாட்டுக்குள் ஏற்றுக்கொள்ளாது. இவ்வாறு கடல் தாண்டி வேறொரு இடத்துக்கு கொண்டு போய் அவர்களை வைத்திருப்பதற்கு சட்டபூர்வமான சம்மதம் இந்த அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கிறது.
ஆஸ்திரேலிய உயர்நீதிமன்றம் இப்படியான இந்த தீர்ப்பை இன்றைக்கு அளித்துள்ளது குறித்து உள்நாட்டில் மாற்று கருத்துக்கள் ஏதாவது இதுவரைக்கும் வெளியாகி இருக்கா?
இது பற்றி பலவிதமான கருத்துக்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இவர்களை திருப்பி அனுப்பாது இந்த நாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று சட்டத்தரணிகளும் அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்களும் மட்டுமல்ல இந்த நாட்டின் மனித உரிமைகளுக்கான முதல்வர் கூட சொல்லியிருக்கிறார். இவர்களை திருப்பி அனுப்பாமல் வைத்திருக்க வேண்டும் என்று ஆஸ்திரேலிய சட்ட அடிப்படையிலும் அரசியலமைப்பு அடிப்படையிலும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு இருக்கிற உரிமையை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தியிருந்தாலும் கூட சர்வதேச சட்டங்களுக்கும் சர்வதேச விளிமையங்களுக்கும் அடிப்படையில் பார்க்கும் இடத்து இந்த இளையவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பு இந்த நாட்டின் குடிவரவுக்கான அமைச்சரின் கையில் இருப்பதால் அந்த பொறுப்பை ஆஸ்திரேலியா தட்டி கழிக்க முடியாது என்று இந்த ஹியூமன் ரைட் மனித உரிமைகள் அமைப்பின் முதல்வர் கிடியன் ரிக்ஸ் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிற கடப்பாடு சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் ஆஸ்திரேலியா தொடர்ந்தும் இந்த நாட்டுக்கு படகுகள் மூலம் வருபவர்களை தொடர்ந்தும் திருப்பி அனுப்பும் என்பதுதான் இப்போது காணப்படுகிற நிலைமை என்பதை நாங்கள் சொல்லலாம். மனிதாபான ரீதியில் சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் இவர்களை திருப்பி அனுப்பக்கூடாது என்ற குரல் பரவலாகவே இருக்கிறது.
ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரசின் அகதிகள் விவகாரங்கள் தொடர்பான பேச்சாளர் பால விக்னேஸ்வரன். ஆஸ்திரேலிய உயர்நீதிமன்றம் அளித்திருக்கும் இந்த தீர்ப்பு குறித்து ஐநா மனித உரிமைகள் பேரவை தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டிருக்கிறது. இன்று மாலை அது வெளியிட்டிருக்கும் அறிக்கை ஒன்றில் சிறார்களை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானத்தில் ஆஸ்திரேலியா கையெழுத்திட்டிருக்கும் நிலையில் சிறார்கள் குறித்த முடிவுகள் எடுக்கப்படும்போது அவர்களின் இறுதிகட்ட பாதுகாப்பே முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டுக்கு தாங்கள் நினைவூட்ட விரும்புவதாக ஐநா மனித உரிமைகள் பேரவையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. தற்போது டஜன் கணக்கான சிறுவர்கள் உட்பட 260 அதிகமான அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களை ஆஸ்திரேலிய பெருநிலப்பரப்புக்கு வெளியே இருக்கும் நவுரு தீவுக்கு கொண்டு செல்ல தங்க வைத்து அவர்களது மனுவை பரிசீலிப்பது என்ற ஆஸ்திரேலிய அரசின் நிலைப்பாட்டை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கும் பின்னணியிலேயே ஐநாவின் இன்றைய இந்த கவலை வெளிவந்திருக்கிறது. தற்போது ஆஸ்திரேலியாவில் பிறந்த 37 குழந்தைகள் உட்பட 54 சிறார்கள் நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து நவ்ருவுக்கு அனுப்பப்பட இருக்கிறார்கள். இதேவேளை இஸ்ரேலும் தன் நாட்டுக்குள் வந்த ஆப்பிரிக்க அகதிகளில் தமக்கு தேவைப்படாதவர்களை வெவ்வேறு ஆப்பிரிக்க நாடுகளுடன் இரகசிய ஒப்பந்தங்களை செய்து கொண்டு சர்வதேச சட்டங்களை மீறும் விதமாக அவர்களை அந்த நாடுகளுக்கு அனுப்பி வருவதற்கான ஆதாரங்களை பிபிசி திரட்டியிருக்கிறது. எந்தெந்த நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்பதை கூற இஸ்ரேல் மறுக்கிறது. ஆனால் ருவாண்டாவுக்கும் யுகாண்டாவுக்கும் அனுப்பப்பட்டதாக தெரிவித்தவர்கள் பிபிசியிடம் பேசியிருக்கிறார்கள். பிபிசி நடத்திய புலனாய்வின் விவரங்களை தமிழில் தகுத்து தருகிறார் சாதாத்.
நெகேவ் பாலைவனத்தின் நடுவே இருக்கின்ற ஹொலோ தடுப்பு முகாமில் இருப்பவர்கள் யுத்தத்திலிருந்தும் அடக்குமுறையிலிருந்தும் தப்பித்து அடைக்கலம் தேடி இஸ்ரேலுக்கு வந்ததாக சொல்கின்றனர். ஆனால் இவர்களில் 1% குறைவானவர்களுக்கே இஸ்ரேல் அகதித்தஞ்சம் வழங்கியிருக்கிறது. தமது பாதுகாப்புக்கும் அடையாளத்துக்கும் அச்சுறுத்தலாக இந்த குடியேறிகள் மாறிவிட்டதாக அந்த யூத நாடு சொல்கிறது. இங்கே 12 வரை கூட ஒருவரை தடுத்து வைக்க முடியும். அதன் பின்னர் அவர்களுக்கு கொடுக்கப்படும் வாய்ப்பு மேலும் மோசம். ஒன்று நாடு திரும்பலாம், இல்லாவிட்டால் சம்மதம் தெரிவித்துவிட்டு ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற 3rd நாடு ஒன்றுக்கு செல்லலாம். இரண்டையும் மறுத்தால் நிச்சயம் சிறைதான். ருவாண்டாவுக்கும் யுகாண்டாவுக்கும் அனுப்பப்பட்டதாக கூறியவர்களுடன் பிபிசி பேசியிருந்தது. அங்கே தமக்கு கிடைக்கும் என்று இஸ்ரேல் வாக்குறுதி அளித்திருந்த அடிப்படையான பாதுகாப்பு எதுவுமே கிடைக்கவில்லை என்று அவர்கள் கூறினர். கென்யா வந்து 2 ஆகி இருக்கும் டெஸ்வே தான் ருவாண்டாவுக்கு அனுப்பப்படுவதாக சொன்னார். தன்னை சட்டவிரோதமாக கொண்டு சென்று விடுவதற்காக ஜான் என்பவருக்கு வேறு வழி இல்லாமல் பணம் கொடுத்திருந்ததாகவும் அவர்
சொன்னார்.
எல்லையை கடந்த பிற்பாடுதான் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுகிறோம் என்றே தெரிந்தது. இஸ்ரேல் அரசாங்கம் எங்களிடம் அப்படி சொல்லவே இல்லை. இங்கே எனக்கு எந்தவித பாதுகாப்புமே கிடையாது
என்றார் எரிட்ரியாவிலிருந்து இஸ்ரேல் சென்றிருந்தவரான டெஸ்ஃபே. ருவாண்டாவின் அதிபர் பால் ககாமே, குடியேறிகளுக்கு இடம் தரும் விவகாரம் பற்றி இஸ்ரேலுடன் பேசினோமே ஒழிய எந்த ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என்கிறார். இஸ்ரேலுடன் ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படவில்லை என்பதை யுகாண்டாவும் உடனடியாக தெளிவுபடுத்தியதோடு யுகாண்டாவுக்குள் கொண்டு வந்து விடப்படுவதாக குடியேறிகள் சொல்வது பற்றி விசாரிக்கப் போவதாகவும் சொன்னது. சுய விருப்பத்துடன் தான் 3rd நாட்டுக்கு சென்றார்கள் என்று இஸ்ரேல் சொல்லும் விஷயத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லாத நிலையில் ஏராளமான கேள்விகள் எழுகின்றன. அகதிகள் உரிமை சம்பந்தமான ஐநா விதிகளை இஸ்ரேல் மீறுகிறது என சட்ட நிபுணர்கள் வாதிடுகின்றனர்.
The lack of proper monitoring, I think, cannot really secure.
ஒழுங்கான கண்காணிப்பு இல்லாத நிலையில் திருப்பி அனுப்பப்படுபவர்கள் தமக்கு எவ்வித சட்ட அந்தஸ்தும் இல்லாத நாட்டுக்குள் தள்ளப்படுகிறார்களா, சிறையில் அடைக்கப்படுகிறார்களா, அல்லது அதற்கும் மோசமாக உயிராபத்து மிக்க இடங்களில் சிக்கிக்கொள்கிறார்களா என்று எதுவுமே தெரியாமல் போய்விடுகிறது
என்றார் குடியேறிகள் உரிமை அமைப்பொன்றைச் சேர்ந்த வழக்கறிஞர் அனெட் பெண்டோர். சர்வதேச சட்டத்தின் வரம்புக்குள் தான் தாங்கள் நிச்சயமாக செயல்படுவதாக இஸ்ரேல் சொல்கிறது.
I am confident that we act here in Israel according to the highest.
இஸ்ரேலின் நடவடிக்கை உயர்வான தரத்தில் தான் அமைந்திருக்கிறது என்பதில் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த நடைமுறையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் சம்பந்தப்பட்ட நாட்டோடு நாங்களே பேசி தீர்த்துக் கொள்வோம்
என்றார் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சு சார்பாக பேசவல்ல எமானுவேல் நஹ்ஷான். ஆனால் இந்த பதிலுக்கான சவாலான ஒரு வழக்கு இஸ்ரேலிய உச்சநீதிமன்றத்தில் அடுத்த மாதம் ஆரம்பிக்க இருக்கிறது. இயல்பான வாழ்க்கையையும் பாதுகாப்பையும் தேடிக்கொண்டிருக்கும் அகதிகள் அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சாதாத். ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரிட்டன் நீடிப்பதா வேண்டாமா என்பது குறித்து பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரனுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கும் வரைவு ஒப்பந்தத்தை ஏற்கும்படி டேவிட் கேமரன் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே பார்த்தோம். அதன் பின்னணியை விளக்கும் பிபிசியின் செய்திக்குறிப்பு. தமிழில் தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் பிரிட்டன் தனது உறுப்புரிமையை தக்கவைப்பதா இல்லையா என்பது பற்றிய வாக்கெடுப்பு தொடர்பில் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. 2017 ஆண்டின் முடிவுக்குள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் நிலைத்திருப்பதா அல்லது விலகிச் செல்வதா என்பது தொடர்பில் நாடு தழுவிய வாக்கெடுப்பு நடத்தப்படும் என 2015 ஆண்டு பிரிட்டனில் நடைபெற்ற பொது தேர்தலின் போது ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மூலம் உறுதியளித்திருந்தது. இதற்கான முதற்கட்ட நடவடிக்கையை பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் முன்னெடுத்து வருகிறார். இது தொடர்பான தனது வரைவு தொடர்பில் இன்று அவர் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்கவும் இருக்கிறார். பிரிட்டனுக்குள் வரும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கான சலுகைகளை குறைத்து அவர்கள் பிரிட்டனில் தொழில் செய்வதற்கான கால எல்லையை 4 வருடங்களுக்கு மட்டுப்படுத்தல் உள்ளிட்ட பல பரிந்துரைகள் பிரதமர் டேவிட் கேமரனின் இந்த வரைவில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது தனது தேர்தல் வாக்குறுதியின் ஒரு பகுதி என பிரதமர் டேவிட் கேமரன் கூறுகிறார். நான் எனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறேன். ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது சென்று கொண்டிருக்கும் பாதையை இந்த வரைவு மாற்றும் என்றார் பிரதமர் டேவிட் கேமரான். இந்த வரைவுக்கு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உட்பட பலர் இணக்கம் தெரிவித்திருக்கின்ற நிலையில் தனது கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் இதற்கு விமர்சனமும் உள்ளது. சரி, ஐரோப்பிய ஒன்றியம் என்றால் என்ன? ஐரோப்பாவில் உள்ள 28 நாடுகளை உள்ளடக்கி அரசியல் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு செயற்பாடுகளுக்காக 2 உலகப் போருக்கு பின்னர் ஏற்படுத்தப்பட்டது ஐரோப்பிய ஒன்றியம். உறுப்பு நாடுகள் தங்களது யோசனைகளை பகிர்ந்து கொள்வதும் இதில் அங்கம் வகிக்கும் நாடுகள் ஒன்றுடனொன்று போரில் ஈடுபடாமல் இருப்பதும் இதன் மற்றொரு நோக்கமாக இருந்தது. பிரதமர் டேவிட் கேமரனின் இந்த நடவடிக்கையை ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கும் சில நாடுகள் வரவேற்றிருக்கின்ற போதிலும் மற்றைய நாடுகள் விமர்சித்து வருகின்றன. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கிடையில் பிரிட்டன் ஒரு முக்கிய நாடாக இருக்கின்ற நிலையில் மற்றைய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அங்கு குடியேறும் தொகையும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. நடக்கவுள்ள வாக்கெடுப்பில் பிரிட்டிஷ், ஐரிஷ் மற்றும் பிரிட்டனில் வசிக்கும் காமன்வெல்த் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வாக்களிக்கவிருக்கின்றனர். அத்தோடு வெளிநாடுகளில் 15 வருடங்களுக்கு குறைவாக வசிக்கும் பிரிட்டிஷ் பிரஜைகளும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
6-5-4 தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் நாளை கொண்டாடப்படவிருக்கும் தேசிய சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அணி அறிவித்திருக்கிறது. இந்த முடிவை நாட்டின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விமர்சித்திருக்கிறார். இதனிடையே முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் கட்சி ரணில் தலைமையிலான ஆளும் ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஜனநாயக கட்சியின் தலைவர் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா மற்றும் ஆளும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் அலரி மாளிகையில் சந்தித்து புதிய கூட்டணி ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர். ஐக்கிய தேசிய முன்னணியுடன் சரத் பொன்சேகாவின் கட்சி இணைந்து கொள்வதற்கான உடன்படிக்கைகளை இருவரும் கைமாற்றிக் கொண்டனர். கடந்த 3 ஆண்டுகளாக தனித்து இயங்கி வந்த தமது கட்சி இன்று முதல் ஐக்கிய தேசிய முன்னணியுடன் பங்காளியாக செயற்படும் என்று சரத் பொன்சேகா இங்கு கூறினார்.
ஏக்கிய ரட்ட யகபாலனே சங்கிந்தியாவ சங்வர்தனே ஜனதாவுகே மனுஷிய ஐதிவாசிகம் ரக்கீம
ஒற்றையாட்சி, நல்லாட்சி, நல்லிணக்கம், அபிவிருத்தி, மனித உரிமைகள் இவைதான் எமது கட்சியின் கொள்கை. பெரிய கட்சிகளின் முன்னால் தனித்து இயங்குவது சிரமம். கடந்த காலங்களில் மிகுந்த சிரமத்துடன் தனித்து இயங்கினோம். இரட்டை கட்சி அரசியல் கலாச்சாரம் இருக்கின்ற நாடு இது. அதனால்தான் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு தரப்புடன் கைகோர்த்திருக்கிறோம். அரசாங்கத்தால் இன்னும் எனக்கு பொறுப்புகளோ அல்லது பதவிகளோ தரப்படவில்லை. எந்த அரசியல் பொறுப்பென்றாலும் அதனை மறுப்பதற்கு காரணம் எதுவுமில்லை. அதன் மூலம் நாட்டுக்கு நல்லது நடந்தால் என்றார். 2010 மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் பின்னர் இராணுவ ரீதியான குற்றச்சாட்டுகளால் சிறைவாசம் அனுபவித்த நிலையில் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலையான சரத் பொன்சேகா
கடந்த ஆண்டின் ஜனாதிபதி தேர்தலிலும் எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனாவுக்குத்தான் அவர் ஆதரவளித்திருந்தார். கடந்த ஆண்டின் ஜனவரி 8 புரட்சிக்கு ஆதரவளித்த எல்லா கட்சிகளும் தொடர்ந்தும் கூட்டணியாக செயற்பட வேண்டுமென்று நாங்கள் விடுத்திருந்த அழைப்பின் பேரிலேயே சரத் போன்சேகா எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கிறார் என்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. இதனிடையே நாளை கொண்டாடப்படுகின்ற இலங்கையின் தேசிய சுதந்திர தினத்தை புறக்கணிக்குமாறு மஹிந்த ராஜபக்சவை ஆதரிக்கின்ற எதிரணியினர் சிலர் கோரியிருப்பதை ரணில் விக்ரமசிங்க இங்கு விமர்சித்து பேசினார்.
මම පුදුම වෙන්නේ මේ ජාතික දිනයේදී ජාති පොඩිය ගමන්ව එපා කියලා ජාතික දිනේ සමරන්න එපා කියන
தேசிய சுதந்திர தினத்தில் தேசிய கொடியை காண்பிக்க வேண்டாம், தேசிய தினத்தை கொண்டாட வேண்டாம் என்று எமது மிகவும் அனுபவமிக்க தேசிய தலைவர்கள் கோருவதை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். இலங்கையின் சுதந்திரத்துக்கு பின்னர் தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள் என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்ட தேசிய கொடியை உயர்த்த வேண்டாம் என்று இப்போது இவர்கள் கூறுகிறார்கள். தேசிய கொடியை ஏற்ற வேண்டாம் என்று அன்று பிரபாகரன் சொன்னதைப் போல இன்று தம்மை சிங்களவர்கள் என்று பெருமைப்படுகின்ற தலைவர்கள் அந்த தேசிய கொடியை காண்பிக்க வேண்டாம் என்று கூறுவதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியென்றால் எந்த கொடியை காண்பிப்பது? புலிக் கொடியையா காண்பிக்க சொல்கிறார்கள் என்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. இதனிடையே தேசிய சுதந்திர தின விழாவுக்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அழைப்பு கிடைத்தாலும் அந்த விழாவில் கலந்து கொள்வதில்லை என்று முடிவெடுத்திருப்பதாகவும் மஹிந்த ராஜபக்ச கூறியிருக்கிறார்.
ஏகாபத்திய விபக்ஷ தீந்துகள் தினம்
இந்த விழாவில் கலந்து கொள்வதில்லை என்று பொது எதிரணி கூட்டணியாக முடிவு செய்திருக்கிறோம். சுதந்திரம் எங்கே இருக்கிறது? என்னை பழிவாங்கும் நடவடிக்கை எல்லை கடந்து போய்விட்டது என்றுதான் நான் நம்புகிறேன். என்னை பழிவாங்குவதற்காக எல்லா ராஜபக்சக்களையும் பழிவாங்குகிறார்கள். தவறு செய்திருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியின் நபர்கள் பற்றி ஒரு பேச்சும் இல்லை. தனிப்பட்ட நபர்களின் தேவைக்காகத்தான் இந்த பழிவாங்கல்கள் எல்லாம் நடக்கின்றன என்றார் இலங்கையில் கிட்டத்தட்ட 1 தசாப்த காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. மஹிந்த ராஜபக்சவின் 2வது மகனான கடற்படை அதிகாரி யோஷித் ராஜபக்ச நிதி மோசடிகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் கடந்த சனிக்கிழமை முதல் வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. யாழ்ப்பாணத்தில் கடத்தப்பட்டு காணாமல் போனதாக கூறப்படும் குகன் மற்றும் லலித் ஆகியோர் தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் கெஹலியார் அம்புக்கவெல்ல யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியாவில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
யாழ்ப்பாணத்தில் அரசியல் மற்றும் மனித உரிமை செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த வேளை கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ள லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக முன்னாள் அமைச்சரவை பேச்சாளராகிய கெஹலியர் ராம்புக்வெல்ல அவர்கள் இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். காணாமல் போயுள்ள இந்த இருவர் தொடர்பாக அமைச்சரவை பேச்சாளராக இருந்த போது கெஹலியர் ராம்புக்வெல்ல அவர்கள் செய்தியாளர்களுடனான சந்திப்பு ஒன்றின் போது கூறியிருந்த கருத்து குறித்து நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்தது. அது தொடர்பில் சாட்சியமளிக்க முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் கடந்த வருடம் நவம்பர் மாதம் ராம்புக்வெல்ல அவர்களுக்கு அறிவித்தல் அனுப்பியிருந்தது. ஆயினும் அந்த அழைப்பை ஏற்று அவர் உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இதனால் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்படலாம் என்ற நிலையிலேயே அவர் இன்று நீதிமன்றத்தில் சமூகம் அளித்திருந்தார். ஆயினும் அவருடைய சாட்சியம் இன்று பதிவு செய்யப்படவில்லை என்று லலித் மற்றும் குகன் ஆகியோருக்காக நீதிமன்றத்தில் வாதாடி வரும் சட்டத்தரணி நுவான் பூபகே அவர்கள் கூறுகின்றார்.
Abduction of two political and human rights activists, Lalit and Kugan. On the previous occasion, Mr. Kehliya Rambukwala was summoned to give evidence regarding the statement.
கடத்தப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகியோர் போலீசாரின் பாதுகாப்பில் இருப்பதாகவும் அவர்கள் விசாரணைகளின் பின்னர் விடுதலை செய்யப்படுவார் என்றும் கெஹலிய ராம்புக்வெல்ல முன்னர் செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார். அதை பற்றி சாட்சியம் அளிக்க வருமாறு அவரை அழைத்திருந்ததனாலேயே அவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகியிருந்தார். ஆயினும் மொழிபெயர்ப்பு தொடர்பில் ஏற்பட்டிருந்த தடங்கல்கள் காரணமாக வழக்கை நீதிமன்றம் வரும் மே 13 ஒத்திவைத்திருக்கின்றது. அன்றைய தினம் கெஹலிய ராம்புக்வெல்ல நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிப்பார் என்று நம்புகிறார் என்றார் சட்டத்தரணி நுவான் போபகே அவர்கள். வழக்கு முடிந்து நீதிமன்றத்தில் இருந்து வெளியில் வந்த கெஹலியர் அம்புக்கல் அவர்களிடம் செய்தியாளர்கள் வழக்கு குறித்து கேள்வி எழுப்பினார்கள். ஆயினும் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் அது குறித்து விவரங்கள் எதனையும் இப்போது தன்னால் கூற முடியாது என்று அவர் பதிலளித்தார். லலித் மற்றும் குகன் ஆகியோர் தொடர்பாக அவர்களின் பெற்றோர்கள் தாக்கல் செய்திருந்த ஆட்கொணர்வு மனு தொடர்பிலேயே யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் விசாரணைகளை நடத்தி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தலைவர் குமரன் பத்மநாபன் தொடர்பான விசாரணைகளில் இந்திய காவல்துறையினரின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளும்படி கூறப்படும் யோசனை மீது கவனம் செலுத்தும்படி மேன்முறையீட்டு நீதிமன்றம் சட்டமா அதிபருக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. இது குறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தலைவர் குமரன் பத்மநாதன் சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு இந்திய போலீசாரின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளுமாறு முன்வைக்கப்பட்டுள்ள யோசனை தொடர்பாக கவனம் செலுத்துவது அவசியம் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் சட்டமா அதிபருக்கு அறிவித்துள்ளது. குமரன் பத்மநாதனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோரி மக்கள் விடுதலை முன்னணி தாக்கல் செய்த மனு இன்று அழைக்கப்பட்டது. அப்போது தாங்கள் இந்த வேண்டுகோளை முன்வைத்ததாக மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுனில் வட்டகல தெரிவித்தார்.
කියා හිටියා ඉන්දියානු රාජ්‍යයේ මේ වෙනකොට ඔහුට රෙඩ් වොරන්ට් එකක් ඉෂු වෙලා තියෙනවා.
இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் குமரன் பத்மநாதன் விடுதலை புலிகள் அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட குற்ற செயல்களுடன் சம்பந்தப்பட்டுள்ளாரா என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கருத்துக்களை தெரிவித்த போது இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை சம்பந்தமாக குமரன் பத்மநாதனை கைது செய்யுமாறு இந்திய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அறிவித்தார். எனவே இந்திய போலீசாரின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டு KP சம்பந்தமான விசாரணைகளை துரிதப்படுத்த அந்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தார். அப்போது கருத்துக்களை தெரிவித்த நீதிபதி மலால்கொட இது சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீஸ் குழுக்கள் கவனம் செலுத்துவது அவசியம் என்று தெரிவித்தார். அதன் பின்னர் மனு மீதான விசாரணை எதிர்வரும் மே மாதம் 9 வரை ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றத்தை அறிவிக்குமாறு நீதிமன்றம் சட்டமா அதிபருக்கு உத்தரவு பிறப்பித்தது.
கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்து தமிழக செய்தி ஒன்று. 2013 நடைபெற்ற மரக்காணம் கலவரத்தில் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த 6 குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த மேலதிக விவரங்களையும் அதன் பின்னணி தகவல்களையும் தருகிறார் சென்னையில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
2013 நடைபெற்ற மரக்காணம் கலவரத்தில் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த 6 குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மரக்காணம் என்கிற ஊரில் வெடித்த மோதல் ஒன்றில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினரான செல்வராஜ் என்பவர் கொல்லப்பட்டிருந்தார். இந்த கொலையை எம் மணிகண்டன், வி ரகு, இ செந்தில்குமார், எஸ் பாரிநாதன், எம் ராஜி மற்றும் எம் சேகர் என்கிற இந்த 6 செய்ததாக குற்றம் சுமத்திய CBCID காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டனர். இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் அவர்கள் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டுள்ளதாக தீர்ப்பளித்திருக்கும் விழுப்புரம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி செல்வ முத்துக்குமாரி அந்த 6 அபராத தொகை விதித்ததோடு ஆயுள் தண்டனையையும் விதித்து உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 2013 பாட்டாளி மக்கள் கட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சித்ரா பௌர்ணமி இளைஞர் பெருவிழா மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தின் மரக்காணம் பகுதியை கடந்து செல்லும் சமயத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த தலித் பிரிவினருடன் மோதல் உண்டானது. அந்த மோதல் கலவரமாக வெடித்ததில்தான் இந்த கொலை சம்பவமும் நடைபெற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இன்றைய நீதிமன்ற தீர்ப்பு குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான ராமதாஸ் நீதி வென்றதாக தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் மூலம் உண்மை உலகுக்கு உணர்த்தப்பட்டு விட்டது. செல்வராஜ் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டுள்ள களிக்குப்பத்தைச் சேர்ந்த அந்த 6 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஆவர். இந்த கலவரத்தில் படுகொலை செய்யப்பட்ட விவேக் என்கிற இளைஞரை படுகொலை செய்தவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்கள்தான். இது குறித்த வழக்கு நிலுவையில் உள்ளது. அதனால் செல்வராஜ் கொலை வழக்கைப் போலவே விவேக் கொலை செய்யப்பட்டது குறித்தும் நேர்மையான முறையில் விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும். இருவரின் குடும்பங்களுக்கும் அரசின் சார்பில் இதுவரை இழப்பீடு வழங்கப்படாத நிலையில் அவர்கள் இருவரின் குடும்பங்களுக்கும் தலா 50 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் ராமதாஸ் கோரியுள்ளார். அதே சமயம் இந்த விவகாரம் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கருத்து எதுவும் வெளியிடவில்லை.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பிரிட்டனின் உறவை மாற்றியமைக்கும் விதமாக தான் முன்வைத்துள்ள முன்வரைவு திட்டத்திற்கு பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரூன் நாடாளுமன்றத்தின் ஆதரவை கோரியுள்ளார். விண்கற்களில் உள்ள தாதுக்களை பிரித்தெடுப்பது தொடர்பிலான பல நடவடிக்கைகளை தாங்கள் முன்னெடுக்க உள்ளதாக லக்சம்பர்க் அரசு அறிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்க அதிபர் தனது தனிப்பட்ட பண்ணை வீட்டை திருத்தி அமைப்பதற்காக செலவழித்த பொதுமக்களின் வரிப்பணத்தில் ஒரு பகுதியை திருப்பிக் கொடுப்பதற்கு முன்வந்துள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.